ఓం
నమో భగవతే వాసుదేవాయ.
ప్రవృత్తిం చ నివృత్తిం చ జనా జనా నా పుత్ర విదురా ఆసురా నా సౌసం నాపి నాపి చాచారో చాచారో నా సత్యం సత్యం దేశు దేశు.
ஒவ்வொரு பண்பட்ட மனித சமுதாயத்திலும் முக்கியமாக வேத பண்பாட்டை ஏற்று மிகவும் முன்னேறிய பண்பட்ட மனிதர்களாக அறியப்பட வேண்டிய ஆரியர்களே ஆரம்பத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வரும் ஏதான ஒரு விதமான சாஸ்திர உரிமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. சாஸ்திர விதிகளை பின்பற்றாதவர்கள் அசுரர்களாக கருதப்படுகின்றார்கள். எனவே அசுரர்கள் சாஸ்திர விதிகளை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவற்றை பின்பற்றுவதற்கான நாட்டமும் கூட அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெரும்பாலான இந்த விதிகளை அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள். சிலர் அறிந்தாலும் கூட அவற்றை பின்பற்றும் விருப்பமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களது நம்பிக்கையும் கிடையாது, வைதிக நெறிகளின்படி இயங்க விருப்பமுடையவர்களாக அவர்கள் இருப்பதே இல்லை. அசுரர்கள் உட்புறத்திலோ அகத்திலோ புறத்திலோ தூய்மை இல்லாதவர்கள். நீராடுவது, பற்களை புரக்குவது, ஆடைகளை மாற்றுவது போன்ற செயல்களால் ஒருவன் எப்பொழுதும் தன் உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள கவனம் உடையவனாக இருக்க வேண்டும். அகத்தூய்மையை பொறுத்தவரை இறைவனுடைய புதிய நாள்களை எப்பொழுதும் ஒருவன் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஜெபிக்க வேண்டும். அசுரர்கள் அக மற்றும் புற தூய்மைக்கான இந்த விதிகளை விரும்புவதோ பின்பற்றுவதோ இல்லவே இல்லை. நடத்தையை பொறுத்தவரை மனித இனத்தின் சட்டங்களான மனித சமுதாயை போன்ற மனித நடத்தைக்கு வழிநாட்டு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இதுவரை இந்துக்கள் மனித சமுதாயை பின்பற்றி வருகின்றார்கள். சுத்துறவிக்கான சட்டம் மற்றும் சட்டங்கள் இந்த புஸ்தகத்தில் மேற்கொண்டு காட்டப்படுகின்றன. இதில் மனித சமுதாயம் முக்கியமாக பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடாது என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பெண்கள் அடிமைகளாக வைத்திருக்கப்பட வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அவர்கள் குழந்தையை போன்றவர்கள், குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவதே இல்லை. ஆனால் அவர்களை அடிமைகளைப் போல வைத்திருக்கப்படுகின்றன என்பதற்கு பொருள். அசுரர்கள் இத்தகைய விதிகளை எப்பொழுதும் புறக்கணித்து விட்டனர். ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். இருப்பினும் இது உலகின் சமுதாய நிலையை ஒன்று விருத்தி செய்துவிடவில்லை. உண்மையில் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவள் தனது சிறு வயதில் தந்தையாலும் இளம் வயதில் கணவனாலும் முதுமையில் வளர்ந்த பிள்ளைகளாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனுஷ உயிர்கள் இப்படி இதுவே முறையான சமூக நடத்தையாகும். ஆனால் நவீன கல்வி முறையிலேயோ பெண் வாழ்வை பற்றிய ஒரு தவறான கருத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள். இதனால் மனித சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒரு கற்பனையாக மட்டுமே இருக்கின்றது. பெண்களின் நல்ல நடத்தையும் தற்காலத்தில் அந்த அளவிற்கு நல்லதாகவே இல்லை. எனவே அசுரர்கள் சமூகத்திற்கும் நன்மையான எந்த விதமான நெறியை ஏற்பதும் இல்லை. பெரும் முனிவர்களின் அனுபவத்தையும் அவர்கள் திணிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களையும் அசுரர்கள் துன்பவே இல்லை. இதனால் அசுர மக்களின் சமூக நிலை மிகவும் துன்பமயமாகவே இருக்கிறது.
குருதாஸ் Pravritim cha nivritim cha janana vidura suraha na shocham na pichacharo na satyam teshu vidyate. Those who are demoniac do not know what is to be done and what is not to be done. Neither cleanliness nor proper behavior nor truth is found in them.
சுத்தமான விஷயத்தையும் சுத்தமில்லாத விஷயத்தையும் வாழ்க்கையில் அறியாதவர்களாக இருக்கிறார்கள்.
லார்ட் கிருஷ்ணா இஸ் வெரி ஸ்வீட்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிக மிக இனிமையானவர் ஆவார்.
எவ்ரிவன் லைக்ஸ் டு ஹியர், at least those who are devotees like to hear about the sweetness of Krishna.
அனைவருமே கண்டிப்பாக பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இனிமையின் பற்றி கேட்பதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார்கள்.
But in this chapter of Bhagavad Gita in particular, Lord Krishna speaks very strongly, very severely about the condition of the demons.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத் கீதை இந்த அத்தியாயத்திற்கு முக்கியமாக அசுரர்களை பற்றி ஆணித்தரமான முறையில் தரக்குறவான முறையில் பேசுகின்றார்.
Demons are not sweet.
அசுரர்கள் கண்டிப்பாக இனிமையானவர்கள் அல்ல.
You can leave it on. If I lose my voice, I have a few days to recover it. Just so that we can understand what is the proper position, Lord Krishna describes the position of the demons.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அசுரர்களுடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை பற்றி விளக்கி கூறுகின்றார்.
Those who are demoniac do not know what is to be done and what is not to be done.
அசுரர்கள் மனித வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சரியான கருத்து இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள்.
There are standard rules for human behavior which are given in the Shastras. This is concerned with normal social behavior. But those who have no faith in Shastra, they don't follow all these things. Nowadays, there's a common philosophy that there's no difference between right and wrong. There's no right, there's no wrong. Whatever you feel like, it's all open. Or that right and wrong is relative. It's to be judged by the individual. If you think something is right, it's right for you. This is a demoniac way of thinking. Or there is in economics, there's this idea. What is good is that which is good for the greatest benefit of human society. So if we take that, sounds like a good philosophy, doesn't it? Isn't that a good idea? What is the definition of good? That which is best for human society. Would everyone agree that that's a good definition of what is good? Anyone disagree with that? They all agree. But then we have to know what is actually good. Just like it was considered that there's too many people in India. So having many children is not good. So abortion is good. Now according to Shastra, abortion is highly sinful. But in modern India, no one cares for that. So it's true that what is good for the human society, that is a definition of good. What is beneficial for human society? But we should know that good is ultimately judged by Krishna, not by us. And that if we engage in illicit sex and abortion, all these things are very sinful and they will bring sinful reactions. At the present time, they think that it's very good for the development of the nation that we should just forcibly move people off their land and kill them if they don't agree. This is going on in India. We have to build a dam, so move people off, or we have to build a factory, so move people if they don't agree, kill them. That's going on in India. It's all in the name of national development. But this is development of lust and greed, not development of higher consciousness.
உண்மையில் இந்த விஷயங்கள் மனிதனுடைய உயர்ந்த எண்ணங்களை உயர்த்துவதற்காக காரியங்கள் அல்ல.
And actually, factories, that's not for civilized people. Prabhupada said, factory is a dungeon for demons. And he said, another place he said, factory is another name for hell. So what is right and what is wrong? Who will say? Krishna will say. Even in performing bhakti, there are so many things we have to know how to do properly. There are many details which we should gradually learn. Traditionally in India, people were raised from childhood to know these things. But now there is the demoniac civilization in India and people have forgotten their culture. So practically all the things we have to teach to people coming to bhakti, practically the same as in the West nowadays. You see nowadays the men, they don't know how to wear dhoti, women don't know how to wear a sari, many of them. And you know, the women, they're married and they don't know how to cook anything. So they don't, it's just like Prabhupada had to teach everything to the devotees. So similarly in India, that's going on. Gradually all the basic points of Indian culture are being lost. At least up till recently, I mean, everyone, they used to bathe on rising in the morning. But I think that's going now also. Maybe probably in Bangalore in the winter. I doubt if everyone, you know, when they get up as late as they can in the morning, they don't take bath. I don't think so. Because they've become advanced. Rascals, demons. Advanced means rascal. Of course, advanced means advanced devotee. That's very good. But what they think is advancement, it means they're running quicker on the road to hell. So all the things we have to teach, Srila Prabhupada, when he first introduced deity worship in the West, it was very, very simple. There was no dressing of deities. There's not even any fixed pujari. Just they would, during the kirtan, they would pass a plate around with a lamp on it. And they would individually, each devotee would pass it around. In North India, we still, many people do arati like that. They just pass it around. So one of the devotees asked, well, is there anything more to learn about how to worship deities? So Prabhupada said, there's so much more, but if I told you, you would faint.
சில புரோபாதர் கூறுகிறார், உண்மையில் விக்கிரகாராதனை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன, உண்மையில் அனைத்தையும் நான் கூறினால் நீ மயங்கி விழுந்து உருவாயிருந்தது.
So gradually he introduced all these things. And he was constantly trying to teach his disciples. Although sometimes he used to quote a Bengali saying, Koila dhuleyo moila jabena, that even if you wash coal, it won't get clean. Even if you wash coal, you can never get it clean. Do you have a saying like that in Tamil? There are so many sayings in Tamil. Anything like that? I saw a book once, a big book, so many Tamil sayings from this... So there are many things to be learned in devotional service also. So gradually devotees have to learn all these things. One problem is that sometimes people, they start to do things and then everyone thinks it's right, actually it's wrong, and then they all do it and it becomes a wrong parampara. Just like Bhaktisiddhanta Saraswati Thakur told the story of the cat at the wedding. That they had arranged the wedding, everything for the yajna, everything was arranged by the girl's mother. And then the mother saw that toward the yajna kund that was arranged, one cat was walking there.
And the mother appalled the kavitar.
So she told the servant that put that cat under a basket so it doesn't cause any disturbance. So they were all very busy and they forgot about the cat, and the cat remained there throughout the whole wedding. So some years later, the girl who was married on that day was arranging the wedding of her daughter. Some years later, the girl who was getting married on that day was arranging the wedding of her own daughter. So she set up she arranged all the yajna kund, everything. And she said, bring one cat. And put it under a basket. It has to be 10 paces away from the yajna kund in the southwest corner. And people asked, why? He said, it's our family tradition.
See,
my mother did this, and I suppose that all our forefathers did this. So it became a parampara of foolishness. So it's good to know what is the right thing to do and not the right thing to do. Therefore, apart from the books of philosophy, we also have practical guidebooks. Most of the books we have, they describe what we should do. Basically, what we should do, we should serve Krishna. And how to serve Krishna, we have guidebooks just like Bhakti Rasamrita Sindhu.
அதே நேரத்தில் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை பற்றி She
gives many rules and regulations. And there are also supposed to be devotees who know all these things and show us and tell us. Just so that we can do everything nicely in Krishna's service. Just like in the Bhakti Rasamrita Sindhu, for instance, it's stated that one should not show one's back to the deity. So our Satyanarayan here may wonder why I stopped him from turning his back to the deity, because you're not supposed to. No, you don't have to bang your head against this as a prayaschitta. That's become quite common in our ISKCON that devotees do that, but it's against the teachings of Shastra. So someone has to tell these things and emphasize these things also. There are many more things I could say, but if I say, you would faint. So maybe gradually I'll say some of the things. I'm also writing a book in detail of all these things. One specific cat in the basket that is in ISKCON Vellore. Is in the Tulsi Arati singing Nayane Haribo, whereas it should be Haribo. Haribo means I will see. Haribo means I will steal.
Haribo is not a man, not a parkway in the world. Haribo is not a man, not a trillionaire in the world.
Maybe they think it's Hari Bowl or something, but it, Nayane Haribo Sada. So I may think, well, it's just a small thing. But we should try to do everything as our acharyas have given us. For the pleasure of Krishna. It doesn't mean you're a demon if you sing it the wrong way. But like I say, we should think that if we can sing it the right way, then why sing it the wrong way? I was also mentioning the other day that it's quite widespread that devotees sing Narasingham Adim Sharanam Prapaje. Well, actually the Shastric, what's written, you'll find, is Nrishingham Adim. So Narasimha is just another way of saying Nrishingham. But because it's written in this particular context, it's written in Shastra Nrishingham Adim, then we shouldn't change that. If we change it indirectly, it's like saying that Vyasadeva was wrong. So that's where the demons are wrong. They don't care for what these scriptures say. They just do whatever they like. Or they, Prabhupada writes here that Manu is the law book of the Hindu law. But nowadays the laws of India are based just on whatever people think, just according to their own speculation.
Manusmari Nadi Pray.
Lord Krishna gives three areas in which people, they don't know what is right and what is wrong. Nashocham, I was saying about that, people, they don't take bath regularly. Even after passing stool, people don't take bath. After passing urine, many times people, they don't even wash their hands. Very unclean. In modern life, there's the men and women are both working. So during their monthly period, they should be resting away from everybody, but they don't. They come out and they do everything. So that's actually very unclean. Because the whole body is giving out toxins. But modern people, they don't know about these things and they don't care. So internal cleanliness is affected by chanting the names of Krishna. And hearing about Krishna. Shindatang swakata Krishna punya shravana kirtanaha hridyantas tohi bhadrani vidhunoti suhrit satam. By hearing, by regularly hearing about Krishna, Shrinivatang, that is a very pious activity. And all the dirty things within the heart are cleaned by Krishna himself to one who is very carefully hearing regularly about him. And chanting the holy names, as Prabhupada has mentioned here in the purport. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. And yeah, and then external cleanliness, that is also important. That also affects our consciousness. If you live in a room which is full of cobwebs and dust and dirt, then your consciousness is automatically going to be dragged down. So regular bathing, washing clothes, cleaning the house. Of course, now the Tamil New Year is coming up. The Western New Year is almost upon us, and then after that is the Tamil New Year. And in the Tamil New Year, there's complete house cleaning. But it's not supposed to be only once a year. One should keep the house clean regularly. So all these things, they help to keep. If the outside is clean, then inside will be clean also. And the next point, nashocham napicha charaha. Achar, the word is given achar. So this means behavior. The word achar is often used to mean, you could say, religious behavior. It means performing what we would call religious activities. Just like it used to be a normal thing that pretty much every Hindu would rise early in the morning,
பழைய காலத்தில் ஒவ்வொரு சராசரியான இந்து மனிதனும் காலையில் கண்டிப்பாக எழுந்துவிடுவார்
and bathe take bath
குளிப்பார்
and then they would do puja or go to a temple and see the arati or do japa or dhyanam or study shastra or some activity like this it gradually came down to just quickly waving some agarbatti at some pictures And now many people don't even do that. It's the acharam is or shastra adhyayanam is placed by the reading the Kali Yuga Purana. In other words, the newspaper. Just Prabhupada said about the newspaper, that's just all what the demons are saying and doing, that's all. In Bhagavad Gita we have Sri Bhagavan Uvacha. And in the newspaper, all what the politicians and all different rascals are saying. So, better to learn about Krishna. Then we can be fixed in truth, satyam. Krishna is satyam param. He is reality. Prabhupada also said that there's the most famous magazine in the world is called Time magazine. And this India Today is like it's like a copy of Time magazine. Both in the design and the kind of mood it has, everything. It's an Indian version of Time magazine. So Prabhupada was looking at this one. They give this on the airplanes. You see this. So Prabhupada said, our devotees shouldn't read this. If you read this, you'll think that the material world is real. You think that it's very important. See, I don't read the newspaper. Sometimes if it's there, I'll see it. But I don't have none of our devotees. We have that habit. But we get to hear about all the important news of the world anyway. I learned that a certain politician in Pakistan is no longer with us. You get to hear about these things. So it's important and it's not important. The world will go on without her. There's a saying by another famous politician in the Western countries, Charles de Gaulle. You heard his name? He was one of the famous figures in the Second World War. The most famous or the most prominent French politician in the 20th century. You see, and it's very important to France, but in Tamil Nadu, no one knows, no one cares. Maybe in Pondicherry they know. So he said that the graveyards are full of indispensable men.
graveyards are.
The graveyards are full of indispensable men. The graveyards, they're full of indispensable men. Indispensable? I don't know how you say it in Tamil. Or, you know, we can't live, the world can't go on without them. They're so important. But the graveyards are full of them. In school, in history class, we learned one of the prime ministers of England, of Britain, he died saying, "My country, how I leave my country." He was thinking, without me, how will my country go on? But it went on. So, the person we really need to know about is Krishna. So many big heroes come and go. There are so many great sports heroes, and now they're forgotten. You see, now there are so many film stars forgotten. There are so many imitation Bhagavans, it's getting really too much. Isn't it? When you come in, you know, you see the picture of some Paramahamsa and some Art of Living guy, and then there's the local guy, and then there's Om Shag. There's so many, you know. So many billboards. So we don't care about all these little rats. We stick to the real Bhagavan. You can make a big billboard, but it's just advertising a big billboard for a little rat, that's all. Real Bhagavan is Krishna. Original, best, unchanging. And all these little rats will make some noise for a little time. And then actually they'll take bodies as rats. That's not my blessing or curse, it's just the laws of nature work like that. So, but the people who are demoniac, they're not interested in the truth. Why are so many people attracted to these little rats? Because they're not interested in the truth. It's this God business, it's actually like a business nowadays. I mean, this Art of Living fellow, he's worked out the art of how he lives very richly because he charges so much money if you don't have anything to do with it. And this new so-called Paramahamsa, no one cared about him, and just by advertisement he's become a big little rat. So just if you advertise and people think, oh, very important. They're not interested in what is reality, what is truth. So we're distributing these books to so that people can have a clear idea what is reality. Long ago there was Krishna. Koto Chatur Anana. What is that? This Vidyapati, he says, Koto Chaturanana Mari Mari Jautu, that so many Brahmas have come and gone. This Brahma, his life, we can hardly imagine how long it is. So many have come and gone. But Krishna is always there. He is anadi, there is no origin of him. So to deny Krishna or forget Krishna or to be attracted to anything else but Krishna is a symptom of the demoniac nature. I was just reading today, Prabhupada was saying that in this material world, pretty much everyone is demoniac. Either 50% or 70%, but everyone partakes of the demoniac nature. If we say someone is very pious, maybe it means he's only 20% demoniac. But actual piety means to surrender to Krishna. But Prabhupada was saying about the demons, they won't surrender. They don't mind, okay, I'll go to hell, but I won't surrender to Krishna. They've taken a very serious vow never to surrender to Krishna. Matena Krishna Paratasvato Vamito Bibhadyeta Grihavratanam Adanta Gobhir Vishatam Tamisram Punaf Punas Charvita Charvananam. This is a statement by Sri Prahlad Maharaj that certain persons, they have vowed that I shall never become Krishna conscious. You can try to convince me, but I will not become Krishna conscious. You can show me that it's logical and it makes sense, but still I won't become Krishna. Because I'm determined to enjoy my senses and go to hell. And repeatedly chew the chewed. So persons who are very demoniac, they will not take to Krishna consciousness. At least in India, many people are pious in the sense that many people are inclined some way or other to chant the names of Krishna. Prabhupada said that in India, all the most pious people have come. In India, the most pious people have come. And also the biggest demons. So, although Krishna is undoubtedly very sweet and very beautiful, everything about him is very sweet. This Vallabhacharya has made one beautiful song describing everything about him is sweet. Adhuram Nayanam, his lips, his eyes.
Vallabhacharya, Sri Krishna Pachi, Krishna Ivan Yunyana,
his singing Gitam Madhuram. Yamuna Madhura, Vichi Madhura, his Yamuna is very sweet, the waves in the Yamuna are very sweet. His gopis are very sweet. His gopas, his cowherd boys, they're also very sweet. His activities are very sweet. Madhuradhipater akilam madhuram. He is the lord of sweetness and everything about him is very sweet. But that same Krishna in his Bhagavad Gita, which is also very sweet, Gitam Madhuram. He warns us, be careful. Don't be victimized by the demoniac tendency. By which we don't distinguish between what is right and what is wrong. So, Krishna consciousness is very sweet, but it has a philosophical basis. It's tattva mulam. Its basis is, the basis is their philosophy. Of course, bhakti at the higher levels, that is rasatmaka, that is concerned with, more concerned with rasa. But to experience that spiritual rasa, we have to distinguish between what is mundane and what is spiritual. Therefore, this knowledge of Bhagavad Gita is required. And in Srimad Bhagavatam, which is basically concerned with bhakti ras, there's also so much philosophical understanding. So the bhakti ras that is extracted, and the sweetest of the sweet, the sweetest of the sweetness is given in Sri Chaitanya Charitamrita. But it's not just empty sentiment by any means. Within that, the author Krishnadas Kaviraj Goswami says,
in the Sri Chaitanya Charitamrita,
Siddhanta Balaya na chitte na karaha alash eha hoite krishne lage sudhramanush. He says, do not be lazy in understanding Siddhanta.
And the Indian only look at the ruling Asian of the Purindar. Taisi Bhakti Siddhanta Purindarudin. So be a Yahim the Dari.
Siddhanta means understanding what is the tattva and what are all the, how does it all relate together. You see, even to have tattva gyan without siddhanta, that's not enough. Just like the Mayavadis and the Vaishnavas, they both agree that there is Brahman and there is Maya. But the Mayavadis say that Brahman, that is with arupam, nirgunam, there's no form, no qualities. And of course, that's based on Shastric statement. But they don't know how to properly harmonize all the Shastric statements. Shastra also states, Raso Vai Saha, the absolute truth is full of rasa. Or actually is rasa.
So
rasa means there must be personality. So how to understand all these things in context? So when we say arupam, nirgunam, anama, no form, no qualities, no names. That means no material form, name or quality. But because for rasa there must be form, name and quality. So the Mayavadi idea is directly refuted by Lord Krishna in Bhagavad Gita. That avyaktam vyaktim apanam manyante mama buddhayaha. Persons who say that me, Krishna, the Supreme Truth, I am simply a product of the unmanifest. People who think like that are foolish, he says. So all these things have to be understood very carefully. Because many people who speak about bhakti, actually they have their understanding all wrong. I saw some time ago an English translation of Tirupavai. So, of course, I don't know the Mani Pravala in which it was originally written. But presumably, it is a work of bhakti only. But in the English rendition, I just read a little bit, then I had to stop reading it. I thought this will be very nice to read, but I couldn't read very much. It described how the gopis, by their bhakti, they merged into Krishna. So the idea that we merge into Krishna, it's completely against bhakti. But the person who was translating this and commenting on it, they didn't have a proper idea of bhakti tattva gyan. And you see, pretty much everyone is saying that, well, we all merge eventually. Many years ago, maybe the first time I went to, it was in Vishakhapatnam, many years ago, this was maybe, 17 years ago or something like that. So I was giving a lecture in a temple, and I was speaking against this idea that we all merge into the oneness. And one young girl came up to me afterwards and said, "Why did you speak against this all merging into one?" Why did you speak against there being so many gods? So I said, well, where's the evidence? Where's the evidence that we all merge into one? Where's the pramanam?
அதுக்கு நான் அவரோட பிரமாணம் கேட்டேன். இந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருந்த இதையும் நான் முழுமையான உண்மையோட இணைந்து உருவம் என்பதை பற்றி
said well, all the swamis say that.
அவர் கூறினார் எல்லா விதமான சுவாமிகளும் அவர்தான் உலகம் கூறுகிறார்கள் என்று.
So many swamis are coming here and they all say that we're all one and it's all the same and we all merge and all the gods are the same.
பல விதமான சுவாமிகளே இங்கே வந்தவர்கள் இதே போலதான் ஒரே நேரத்தில் உள்ளார்கள். எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். நாம் இறையும் ஆன்மீகம் இறுதியான உண்மையோட இணைந்து உருவம் என்றே உரையாற்றினார்கள்.
I heard so many swamis speak and you're the first one who said this which is opposite.
ஆனா தற்பொழுது நீங்கள் அந்த ஒரு முதன்மையாக நீங்கள் தான் இவ்வாறு வேதமான வகையில் கூறுகிறீர்கள். எல்லா விதமான தெய்வங்களும் ஒன்றல்ல, இறுதியில் இனிமையான உண்மையோடு நான் இணைய போவதில்லை என்று.
So that's what happens. Even if you're part, you see that Tirupavai, that's from the Sri Vaishnava Sampradaya.
உண்மையில் திருப்பாவை ஸ்ரீ சம்பிரதாயத்தை சார்ந்த முக்கியமான ஆன்மீக நூலாகும்.
So Sri Ramanujacharya specifically made his Shri Bhasha, his commentary on the Vedanta Sutra, to counteract the Sharirika Bhasha, the Mayavadi commentary by Shankaracharya.
Sri Ramanujacharya was the most important thing in his Shri Bhasha. Shankaracharya made Sharirika Bhasha the Indraam Vedanta Sutra.
So in the Shri Vaishnava Sampradaya, they were so strict they would never even. Their members would never even enter the Shiva temple.
Sri Vaishnava Sampradayathoda Sampradayathoda Vaishnavargal miga miga urudiyaanavargal pala nerangil Sridevamude koyilukku Sivarude koyilukku kooda avargal sellave maattargal.
But nowadays you see they're not educated in their own understanding.
Ana tharpolu kaalathil naan paarkindrom andha Vaishnavargal avargalude Vaishnavai tattvangalai patti sariyaanavargal solli kodukapadathan kaaranamaga.
So unless we get good education in proper Vaishnava understanding, we're going to be misled. Because all around us, people are saying, talking all this nonsense that there's so many gods. So if you hear it enough, then you'll believe it's true. Even though it doesn't make any sense. Just like, you know, if they make a big advertisement that some big flabby slob is some Paramahamsa god, then people believe it because it's on a big advertisement. People think, well, everyone's saying, must be true. That's how the advertisement industry works. Again and again, they show you on the TV, Coca-Cola, Coca-Cola. In the advertisement on the board, Coca-Cola. And Sachin Tendulkar, well, that's Pepsi, he drinks Pepsi, Pepsi Cola. Okay, Pepsi Cola, Sachin. Sachin Tendulkar, he's drinking it. Then I have to drink it too. Actually, it's rubbish. It's, you know, they get some water and put some sugar and some chemicals in it and sell it to you, and you're such a fool that you buy it. So like that, if enough people say that such and such is God, you think, oh, okay. There's a saying in Bengali, Dasha Chakre Bhagavan Abhut, by some plot, someone, anyway, I'll tell the story. There was one minister of the king, his name was Bhagavan. He wasn't pretending to be Bhagavan, it was just his name. So he was the favorite of the king, so the other ministers became envious of him. So one time Bhagavan went out of station for some time. And then the ministers told the king, they made a plot amongst themselves, and they all told the king that actually Bhagavan, he went away, and while he was out of station, he died.
இந்த மந்திரி மற்ற மந்திரிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் அரசாங்கம் சென்று கூறினார்கள், உங்களுடைய மந்திரி பகவான் வெளியே சென்று இந்த நேரத்தில் அங்கே இறந்து விட்டார்கள்.
So when he came back, they arranged, they told all the guards and everyone, don't let him come in the palace. So then whenever they saw him, because they're all the Brahmins, they're living together in the Agraharam. So when everyone saw him, they said, oh, it's Bhagavan, it's a ghost.
அவர்கள் வேண்டுமே இந்த சரித்திட்டத்தின்படி இந்த பகவான் பழைய பகவான் மந்திரி வந்தவரையும் இந்த எல்லா பிராமண மந்திரிகளும் சேர்ந்து ஓ பகவானுடைய ஆவி இங்கு வந்துள்ளது என்று சத்தம் போட்டார்கள்.
They all looked very afraid and they ran away.
உண்மையில் இந்த பகவானை பார்த்து அவர்கள் பயந்து ஓடுவதை போல நடித்தார்கள்.
So whenever he met anyone, he said, oh, it's a ghost. And anyway, he said, no, no, it's me.
பகவான் வந்தவரே நான் பகவான் தான் என்று கூறினார். அவர்கள் எல்லாம் உண்மையிலே ஆவி வந்திருக்கிறார் என்று ஓடினார்கள்.
So what happened was that everyone, they treated him like a ghost, and he also thought, I became a ghost. So don't be fooled. We should understand from Krishna. That's why Prabhupada presented Bhagavad Gita as it is. No cheating. In Kali Yuga, everyone is cheating everyone else. One young man says to a young girl, I love you. And she thinks he loves me. And he wants to enjoy her and he says there's no need to get married. And she's left holding the baby, no husband. Or she has to do the abortion. Very sinful. So in Kali Yuga, people are less intelligent. It's easy to cheat them. So please don't be cheated. Understand that Krishna is the supreme truth. Not just because I'm sick. Don't believe what I say. I'm also just another rascal. But I'm not a rascal in as much as I follow what is in Shastra and what's given by the Acharyas. In other words, don't believe me just because I say it. But I'm saying you should believe me because I say what all the Acharyas and what the Shastra says. Therefore you should believe me. And if I say anything else, don't believe me. Hare Krishna. Any question about this?
Madhav's question is that, yeah, we as not devotees, we are able to understand. There are so many so-called false gurus and avadaras in the society. What's our duty in this record towards the public?
How do we counteract the little rats?
Like that.
Distribute Prabhupada's books. Say it in my first time.
Madhav Prabhu came in there, huh?
நம்முடைய இஸ்கான் பக்தர்களுக்கு சுருங்க சிறதாக நமக்கு கண்டிப்பாக தெரிந்த விஷயங்கள் கிருஷ்ணதான் முந்த கடவுள் என்பது. இந்த சமுதாயத்தில் பலவிதமான போதி அவதாரங்களும் போதி குருக்களும் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது. அப்போ நம்முடைய பக்தர்கள் நம்முடைய கிருஷ்ண பக்தர்களுடைய கடமை இந்த நேரத்தில் இருந்தால் எப்படி இந்த போதி அவதாரங்களை பற்றிய விஷயங்களை மக்களுக்கு காட்டப்படுகிறது. அதான் மகராஜ் சொன்னார், இந்த சிறு எலிகளை மக்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு நாம் சிறிது சிறிதாக சில புரோபாடிய புஸ்தகங்களை சமுதாயத்தில் விநியோகம் செய்வதன் மூலமாக இந்த சிறு எலிகளுடைய உண்மையான முகத்திரையை நம்மளால் பிரித்தறியும் சொல்றாரு.
People are sincere will appreciate what is reality and what is not.
நாம் இந்த புஸ்தகங்களை விநியோகம் செய்யக்கூடிய உண்மையிலேயே சிரத்தையுள்ள மனிதர்கள் மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக நம்முடைய பிரச்சாரத்தை வந்து பாராட்டுவார்கள்.
In America, when Prabhupada was there, there was one young boy who was pretending to be Krishna. He'd come from India, and he got many followers.
Srila Prabhupada in America was preaching in India. In America, Krishna was a Sri Man, Ilanjan. Then Krishna was told, Mother, I'm going to tell you. He was told, I'm going to tell you.
And he said his mother was Durga.
He said, my father is Durga.
Got a little mixed up there because Krishna's mother is not Durga.
அது கூட தவறான கொள்கை. காரணம், கிருஷ்ணனுடைய தாயார் துர்கை அல்ல.
And after some time he married his American secretary.
சிறிது காலத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய அமெரிக்கன் பெண் காரியத்தை திருமணம் செய்து கொண்டார்.
And his mother was very upset because they're from a Brahmin family. She didn't want him to marry some lecher girl.
அந்த நபருடைய இளைஞனுடைய தாய் வருத்தப்பட ஆரம்பித்தார். காரணம், அவர்கள் இந்திய பிராமண குடும்பத்தைச் சார்ந்தவர்கள், ஒரு அமெரிக்க பெண்ணை குறித்து மனம் செய்வதை அவர் விரும்பவில்லை.
So then he removed her from the position of Durga.
பின்பு அவள் தானே தன்னுடைய துர்கா பதவியிலிருந்து விலகி கொண்டார்.
So you're not Durga anymore.
இப்போது நீங்க துர்கை இல்லை என்று அவர் கூறிவிட்டார்.
So anyway, what happened, one devotee told to Prabhupada.
ஒரு பக்தர் சிறில பிரபுபாதம் இந்த கதையை விளக்கி கூறினார்.
He said that there was some in some public meeting, this so-called, his name was Guru Maharaj Ji,
the
Bal Yogeshwar.
In the Ilanjanudaiya pair, Guru Maharaj Ji Bal Yogeshi.
So there was one woman, I suppose she was a Christian, she was so upset with him that she came up to him with a cake covered with cream on it.
ஒரு பொது கூட்டத்தில் ஒரு அமெரிக்க இளம் கிறிஸ்தவன் பயங்கரமாக கோபம் கொண்டு அவள் பக்கத்தில் வந்தால் அவளிடம் ஒரு கேக் இருந்தது. ஆனால் அது ஒரு விஷயமான விஷயத்தால் கவரப்பட்டிருந்தது.
And I suppose all the people thought she was bringing it to offer to give to him.
மக்கள் நினைத்தார்கள் இந்த கேக்கை அவருக்கு தானமாக கொடுப்பதற்காக அந்த பெண் பக்கத்தில் வருகிறாள் என்று பரிசாக
கொடுப்பதற்கு.
உண்மையில் அவருடைய முகத்தில் அவள் அதை எப்பினாள்.
So God was standing there with all his cream dripping on his face.
அங்க அந்த கடவுள் முகத்தில் அந்த கிரீம் வழிய வழிய மக்களுக்கு பொதுவாக காட்சி
எடுத்து அப்படின்னு இருந்தார்.
உண்மையில் அது அவளை கடவுள் அல்ல என்பதை காமிக்கிறது. பொது நிகழ்ச்சியில் ஒரு சாதாரண பெண் அவனை அவமானப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவரால் எந்த விதமான காரியமும் கூட செய்ய இயலவில்லை.
So Prabhupada said, yeah, you should do that. You could do something like that. Bring a bucket of payasam and pour it over the head.
நாம் கண்டிப்பாக அசிங்கமான பொருட்கள் அங்கே ஒரு பக்கெட்டை கொண்டு வரணும், தரையில் கூட ஊத்தலாம், தவறு கிடையாது.
Horse urine would be better. Horse's urine, yeah.
கண்டிப்பாக சிறுநீரை கூட அவர்கள் மேல் ஊற்றலாம்.
It's really, it's very, I mean, we're joking, but actually it's very distressing. What's most distressing is when you go in the homes of some people, they're Sri Vaishnavas, and their forefathers have all been worshipping Vishnu, and they're worshipping some Baba or some so-called avatar, and it's very, very sad.
பரம்பரை பரம்பரையாக நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்தில் வந்த பக்தருடைய வீடுகளில் கூட துரதசோசமாக இந்த போலியான அவர்களுடைய அவதாரங்களை கடவுளுக்கு நேற்று வணங்குவது மிக மிக துரதசோசமான
விஷயமாகும்.
இது போன்ற புது மிக அருமையான இந்த சுத்தமான இந்த சம்பிரதாயங்களில் இருந்த பக்தர்கள் இவ்வாறு இந்த போலி நபர்களை நம்பலாம்.
The answer is because there's no proper teaching of what is the proper understanding.
காரணம், கிருஷ்ணர் எவ்வாறு கடவுள் என்பதை பற்றி சரியான முறையில் இந்த சம்பிரதாயங்கள் கூட போதிக்கப்படாததான் இதுக்கு முக்கியமான காரணமாகும்.
Oh, that I would say, I didn't give the, come back to that verse again. Siddhanta balaya chitte nakaraha alosh eha hoite krishe lage sudhira manosh. Therefore, Krishnadas Kaviraj Goswami says, don't be lazy in understanding what is Siddhanta. Don't think I just like the nice stories about Krishna, but I won't bother trying to understand the philosophy. Don't think like that. Because by understanding the philosophy properly, one becomes attached to Krishna. So, in our ISKCON also, we have to learn what is the proper thing. What is proper philosophy? What is proper behavior? All these things we have to learn. So we have many things to learn. So gradually we have to introduce so many courses and like that. We should have many courses in understanding the different topics of Bhagavad Gita. At least during the summer holidays we have shloka classes for children. We need shloka classes for grown-ups also. Cooking classes, how to cook for Krishna.
That goes
on kind of automatically in the kitchen. We should know how to cook nicely for Krishna. All aspects. Many things to learn. The main thing is to love Krishna. But then if we love Krishna, we want to do everything nicely for Krishna. Yeah, anything else?
Do the small rats having some power, miracle power? He is having some politics. He is having some money. How is it possible? Maybe some pastor of Krishna or Vishnu.
Doesn't make them go. Maybe due to some something from previous life, they may have some little powers or something like that.
More than the Muslim and Christian religion, how come people take advantage only in Hindu religion, like telling that I am the God? It doesn't happen mostly in Muslim or Christian sort of religion.
என்னை கடவுளை ஏமாற்றக்கூடிய பலவிதமான பெரிய நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்ரீ எதிரிகளை போன்றவர்கள். ஆனால் பொதுவாக இந்த விஷயம் முஸ்லீம் மதத்திலேயே கிறிஸ்தவ சமயத்திலேயே நடப்பதே இல்லை. இதற்கு காரணம் என்ன?
Well, in Christianity, there have been people who claim to be Jesus.
ஆனால் சில நேரங்களில் கிறிஸ்தவ சமயத்திலும் கூட தன்னை இயேசு கிறிஸ்து என்று பரிசாதம் பேசுகிற நபர்கள் இருந்திருக்கிறார்கள்.
And there are people who claim to be, you know, they have some special vision or knowledge or something like that.
சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து என்ற தனக்கு விசேஷமான முறையில் சில விஷயங்களை
One major offshoot of Christianity is the Mormon Church, in which someone called Joseph Smith, he had some realization that actually Jesus was an American.
மேலை நாட்டில் உள்ள ஜோசப் கிறிஸ்ட் என்ற ஒரு மத பிரச்சாரகர் திடீரென ஒரு விசித்திரமான விஷயத்தை கூறினார். இயேசு கிறிஸ்து அமெரிக்காவில் வந்துவிட்டார் என்பதை போல.
He came to America and the Americans are the chosen people.
அமெரிக்காவுக்கு இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார், மக்கள் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல அவர் விவாதம் செய்தார்.
It's really cuckoo, as we said. I mean, it means
sweet.
Really stupid. You know, it's like someone who gets drunk or something and they talk all funny things. But it's become, you know, a very big religion. Actually, I mean, even Christianity itself, they say Jesus is God and he died for 3 days. And God died for 3 days? And there are all different offshoots of Islam. I mean, Islam itself is divided into Shia and Sunni, and then there's Aga Khanis and Boras and...
முஸ்லிம் சமயத்திலும் கூட பல விதமான பிரிவுகள் உள்ளன. இதே போன்று முஸ்லிம் சமயத்திலும் கூட பல விதமான உள் பிரிவுகள் விதவிதமான தவறான கருத்துக்களை
கொண்டுள்ளன. This stems from Shankaracharya's Mayavad.
ஆனால் இந்து சமயத்தில் தன்னை கடவுள் என்று பறைசாற்றக்கூடிய இந்த முக்கியமான விஷயம்
in which he takes the most important statement in Shastra to be Tattvamasi and interprets it to mean that you are the supreme.
காரணம், இந்த சாஸ்திரத்தில் உள்ள தத்துவமசி என்ற மிக முக்கியமான கருத்தை அவர் எடுத்து மக்களுக்கு விளக்கி கூறி நீ கூட மிக இறுதியான கடவுளாக மாறிவிட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்ததுதான் அதுக்கு காரணம்.
So that has caused chaos in the proper understanding.
இவ்வாறாகவே இது இந்த விஷயமானது இந்த வைஷ்ணவ சமாதம் விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு தவறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது.
And they fail to differentiate between the Amsha. The Lord Krishna says in Bhagavad Gita, Mamaiva Amsha Jiva Loke Jiva Bhuta Sanatana. They fail to differentiate between the Amsha of Brahma and the Purna Brahma, the full, complete, absolute truth. So that's really the answer. The Mayavad is very serious damage.
இவ்வாறாக மாயாவாதம் இந்த உண்மையான ஆன்மீக கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய தவறான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது.
Generally we called, just like you were saying, as you were coming along, you turned out this Paramahamsa Mayavadi. But they're not really anything vadi, they're absurvadi, you'd say in Hindi, they're just opportunists.
உண்மையில் இந்த பரமஹம்சவாதிகள் உண்மையில் வேதாந்தவாதிகள் கூட கிடையாது, முழுக அபசகுணமான வாதிகள் ஆவார்கள்.
I mean, the Mayavadis, at least, they have some kind of philosophy, even though it's all rubbish. But these modern so-called, they don't teach any philosophy, it's just you feel something. It's all based on what's called hype, it means advertisement.
இது அனைத்துமே மொத்தத்திலே விளம்பரத்தை அடிப்படையாக வைத்த விஷயமாகவே மாறிவிட்டது.
I know I could be a pretty good god probably.
நான் கூட கடவுளாக மாறிவிட முடியும்.
Now why should all the Bhagavans be Indian? How about a Western god?
எதற்காக இந்தியாவில் இருந்த பகவான்கள் வர வேண்டும்? நான் கூட மேற்கத்திய நாட்டில் இருந்த பகவானாக மாறி நடிக்க முடியும்.
I could have someone invest a few crores of rupees and we could go into business together.
நான் மேற்கத்திய நாட்டில் சில விஷயங்களை செய்து கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்து பிழைக்க முடியும்.
That someone promotes me and then they call me God and we split the profits.
என்னை சில பேர் கடவுள் என்று விளம்பரப்படுத்தினால் நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் சில பகுதியை அவனுக்கு நான் கொடுக்க முடியும்.
Probably someone will do it.
கண்டிப்பாக என்னை கடவுளாக மாற்றுவதற்கு சில பேர்
actually already someone is doing it.
ஏற்கனவே இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் பலர்.
Someone a few months ago sent me a report from an English newspaper.
சில காலங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருந்து ஒரு ரிப்போர்ட் எனக்கு வந்தது
that an unemployed Englishman had become a Hindu goddess.
ஒரு வேலை இல்லாத ஒரு அமெரிக்க நாட்டில் ஒரு மனிதர் இந்தியாவிலுள்ள ஒரு கடவுளாக மாறிவிட்டார் என்று.
That he was just unemployed and somehow he, you know, he couldn't do any job. He's completely useless. And he came to India. And somehow or other, someone thought, you know, I don't know, he was in Gujarat somewhere, in Saurashtra. Where the people are, you could say, very pious and religious. But they must be pretty stupid also.
He's
from Saurashtra. He's more intelligent because he's reading Prabhupada's books. So anyway, this man, he became identified as the... He's non-different from the goddess in one temple.
ஆனால் எப்படியோ தெரிந்தோ பிரதிசோசமாக இந்த நபரை அங்குள்ள ஒரு ஆலயத்தில் தெய்வத்திற்கு சமமாக மக்கள் மதிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
So he's dressed in a sari.
அவர் ஒரு சிறு தெய்வத்தை போல சேலை கட்ட ஆரம்பித்து விட்டார்.
And all the people are coming and praying to him.
எல்லா விதமான மக்களும் வந்து அவரை வணங்க தொடங்கி விட்டார்கள்.
So it's better than being unemployed in England.
அமெரிக்க நாட்டில் மேல் நாட்டில் வேலை இல்லாததற்கு பதிலாக இந்தியாவிற்கு வந்து
He said, I'm very happy.
Everyone
treats me very nicely. I get good food. I don't have to do any work. I think I'll stay here for the rest of my life. So there you go. If you don't have a job, you can become God instead. There's only one problem.
The reverse happens. Whoever who doesn't have anything in India, they go to America and they become God there. Sometimes.
There's only one problem is that you become a rat in your next life. Many lives.
ஒரு பிரவி இல்ல பல கோடிக்கணக்கான பிரவிகள்.
And you don't get love of Krishna.
கண்டிப்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரேமையை நம்மால் அடைய முடியாது.
So better don't be a fool, don't be a rascal, chant Hare Krishna.
நான் தயவுசெய்து முட்டாளாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புண்ணிய நாமங்களை நாம் உச்சாரணம் செய்ய வேண்டும்.
And read Bhagavad Gita as it is.
சில புரோபாடை பகவத்கீதை உள்ளேறி புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும்.
And turn yourself on off when you come to the temple.
எல்லாரையும் இந்த கிருஷ்ண ஆலயத்துக்கு நாம் வரவைக்க வேண்டும்.
You should start a system. 50 rupees fine.
Cell phone.
If any cell phone goes off in the class, 50 rupees.
பகவத்கீதையில் ஏதாவது ஒரு செல் போன் இசைத்தால் கண்டிப்பாக அவருக்கு 50 ரூபாய் அபராதம்.
Good, we can collect some money for the temple.
$500.
So yours went off three times, that's all. Any other question? Yes.
She asked the question that the woman has to be under the control of husband.
Yeah.
But at the same time, Prabhupada told that even women can also come out here for distributing books.
Yeah.
Whether we have to go or not.
Did everyone hear in Tamil? Do you want to say it again in Tamil?
Kanjana Madhuri Kelvi. Srila Prabhupada. பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சாஸ்திரம் இல்லை. அதே சில புரோபாத தன்னுடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்ததுக்காக எல்லா இஸ்கான் பக்தர்களையும் வந்து கட்டளை அடிக்கிறார். நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்?
You can do with your husband's permission.
உங்களுடைய கணவனுடைய அனுமதியோடு நீ வந்து புஸ்தகம் விநியோகம் செய்யணும்.
Preaching Krishna consciousness is most important.
கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது மிக முக்கியமான விஷயம்.
So, women, they shouldn't go alone to distributing books.
பெண்கள் கண்டிப்பாக தன்னந்தனியாக சுவாமியை செய்ய போகக்கூடாது.
See, in ideal society, they should just stay at home.
கண்டிப்பாக வந்து அவர்கள் கடவுள் கூட தான் செல்ல வேண்டும்.
And come out to the temple. And but then it's an emergency situation in which the whole world is going to hell.
பொதுவாக கண்டிப்பாக தன்னுடைய கடவுள்கள் கூட தான் வந்து அவர்கள் சேவை செய்ய வேண்டும். இருந்தாலும் இந்த உலகமே மொத்தத்தில் இப்பொழுது குழப்பமான சூழலில் இருப்பதன் காரணமாக
So for preaching Krishna conscious, you can do that.
சில நேரத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக நம்ம தன்னந்தனியாக கூட செல்லலாம்.
But in the name of preaching Krishna conscious, you shouldn't neglect the family duties.
கண்டிப்பாக நாம் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யறங்கிற பேர்ல வந்து இஸ்கான் பெண்கள் கூட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை வந்து புறக்கணிக்க கூடாது.
Children especially have to be looked after.
நம்முடைய குழந்தைகளை நம்ம நல்ல முறையில் வந்து பராமரிக்க வேண்டும்.
Elderly parents have to be looked after.
நம்முடைய பெரியவர்களை வீட்டில் உள்ள முதியவர்களை கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டும்.
So husband has to be looked after.
நம்முடைய
500 rupees.
நம்முடைய கணவனை வந்து நம்ம சரியான முறையில் பராமரிக்க வேண்டும்.
So all these things have to be balanced.
எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம வந்து சரியான முறையில் சரிசமம் செய்து செய்ய வேண்டும்.
ஹரே கிருஷ்ணா.
வேற ஏதாவது ஹரே கிருஷ்ணா. என்னுடைய இஸ்கான் வேலூர் சார்ல வந்து தேவத்திரு பக்திதாஸ் மகாராஜ் வந்து இங்க வந்து இந்த இனிய வகுப்பை வந்து கொடுத்ததுக்காக நன்றிகள். ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா
ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ண கிருஷ்ண
கிருஷ்ண கிருஷ்ண
ஹரே ஹரே
ஹரே ஹரே
ஹரே ராம்
ஹரே ராம்
ஹரே ராம்
ஹரே ராம்
ராம ராம்
ராம் ராம்
ஹரே ஹரே
ஹரே ஹரே.
மீண்டும் இந்த வாய்ப்பு வந்து இந்த வட்டத்தில் எனக்கு அவன் கிடைக்க போது தெரியலை. அவருடைய கருணைக்காகவும் கிருஷ்ணனுடைய கருணைக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏகாதசி தினம். ஏகாதசி விரதத்தை கொண்டக்கூடிய பக்தர்கள் கூட கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டிய நேரத்தை வந்து என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6:33 to 10:52 வரை வரக்கூடிய சனிக்கிழமை திருப்பதியில் வந்து தெய்வத்தில் பக்திதாஸ் மகாராஜருடைய வியாச பூஜை தினம் சிறப்பான முறையில் விமர்சையான முறையில் கொண்டாடப்படுது. விருப்பமுள்ள பக்தர்கள் கண்டிப்பாக திருப்பதி வந்து அவங்களுடைய இஸ்கான் ஆலயத்தில் அந்த நடக்கக்கூடிய விழாவில் கலந்து கொள்ளலாம். அங்கே பக்தர்கள் வந்து தங்குவதற்கு கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.